கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி நாள் அன்னைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யோவானிடமே சுவிசேஷம் 18:8-9 வாசிக்கிறோம்.
இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது.
யோவான் 18:8 கெத்செமனே தோட்டத்திலே நடந்த சம்பவங்களை நம்ம காண்கிறோம். கடந்த ராத்திரியிலே கெத்செமனே தோட்டத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஜீசஸ் இன் கெத்செமனே இன்னைக்கு தொடர்ந்து அதை குறித்து பேச போகிறேன். பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், ஜீசஸ் இன் கெத்செமனே பார்ட் 2. கடந்த வாரத்தில் இயேசு செய்த ஜபத்தை குறித்து நான் சொன்னேன். அந்த ஸ்பாட் எங்கே இருக்கிறது, இயேசு எப்படி போனார், அங்கே எப்படி ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரத்தில், இந்த மாசத்தில் உங்களுக்கு அங்கே நடந்த ரெண்டு சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். டூ கிரேட் மிரக்கிள். முதலாவதாக இதை யோபான என்ன வாசிக்கிறோம் என்றால், 3 யூதாஸ் வந்து போர்ச்சுகர்கள் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருகிறான். பிரதான ஆசாரியர் பரிசேயரால் அனுப்பப்பட்ட அங்கே சோல்ஜர்ஸ் அங்கே வருகிறாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்க பிரதான ஆசாரியுடைய ஊழியர்கள் வருகிறார்கள். பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அங்கே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. 3 அதிகமாக வாசிக்கிறோம். இயேசு எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் அதற்காக காத்துக்கொண்டிருந்தார் என்று கடந்த மாதத்தில் சொன்னேன். காட்டிக் கொடுக்கிறவன் யூதாஸ் கரியோத் வரப்போகிறான். அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா இவங்களோ தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ யூதாஸ் கரியோத் ஒரு பெரிய போர்ச்சுகர் கூட்டத்தோடு கூட அவன் வருகிறான். இயேசு எதிர்கொண்டு போய் 4 வாசிக்கலாம்.
இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார்.
யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவரே அவன் சொன்ன அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் பயந்து ஓடல, அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். கொஞ்சம் கூட அவர் பயப்படல. அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சு தான், ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் தான், லைஃபே ரிஸ்க் தான். நான் அதிகமா நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். பயந்து ஓடக்கூடாது. உலகத்தில் நம்ம பறந்துட்டோமே, இதை பயந்து ஓடக்கூடாது. அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நிறைய ஜெபம் பண்ணியிருந்தார். அந்த ஜெபம் தான் அவர் ஆயத்தப்படுத்த, அவர் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொண்டார். அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வருகிறது. மரணம் வந்து நமக்கு இதை நம்ம கூட இருக்கிறவங்களை பிரித்துக் கொண்டு போகிறது. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் சந்திக்க வேண்டும். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் பல சூழ்நிலை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பலத்தை தருகிறார். ஊழியத்தில் பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாத்தையும் சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருந்தார். அதனால அவரே போயிட்டு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் தான் அவர் சொல்ல உடனே இப்படி வாலண்டியரா அந்த சூழலை சந்திக்கிறார். மனுஷங்க பயந்து ஓடுவாங்க. அதனால என்ன செய்வார்கள், இந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், டெமானிக் ஸ்பிரிட் வரும்பொழுது பயந்து ஓடுவாங்க. சத்ரு வரும்பொழுது பயந்து ஓடுவாங்க. இயேசு கிறிஸ்து நேரா சந்திக்கிறார். யாரை தேடுறீர்கள்? நசேனா இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படி சொல்லும்போது என்ன நடந்தது? அங்கதான் மரத்தில் நடக்குது. வாசிக்கலாம்.
நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள்.
நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். நான் தான் சொன்ன உடனே அப்படியே பின்னால போய் பொத்து புத்துன விழுறாங்க. அத்தனை பேர் விழுறாங்க. குறைஞ்சது ஒரு 50 இருப்பாங்க. இன்னும் சில பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். யூதாஸ் கரியோத்தை அங்க அவங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறான். அத்தனை பேரும் பின்னிட்டு திரும்பி அவங்க பின்னால அவங்க போர்ஸ் வந்து அவங்க பின்னால தள்ளி விழுந்தது. ஒன்லி ஒன் பேர் தான், நான் தான். ஐ ஆம் தட் ஹீ.
ஹலோ, ஹல்லேலூயா.
மோசே ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே ஐ ஆம் தட் ஐ ஆம், ஹல்லேலூயா,
ஆமென்,
நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும்.
ஹல்லேலூயா, ஆமென்.
இதை பண்ணாமல சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது, எந்த தீர்க்க தரிசியாலும் சொல்ல முடியாது. நான் தான் அப்படின்னு அவர் தான் நான் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அந்த நான் என்று சொல்லும் பொழுது அவர் காட் என்று,
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, அவர் தான் காட், யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன், காட் என்பதை குறித்து உடனே அவர் காட் என்ற மனுஷன் வந்து காடை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால அவர் காடுங்க ஸ்தானத்தை ரிமைண்ட் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் மிரக்கிள். அது திரும்பி வந்து அவர்கிட்ட கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவர் வந்து, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. அந்த வசந்தவாசி, எட்டாம் வசந்தவாசி,
இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுவது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார்.
இதை நான் தான் உங்களை சொல்லிட்டேனே, என்னதானே நீங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க, என்னதான் தேடி வந்திருக்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டேன். இவங்க என்னது பல இருந்தே இருக்காங்க. யுதாஸ் கரெக்ட் ஒருத்த ஆப்போசிட் அந்த பார்ட்டியில இருக்கிறான், இவர் கூட இருந்தாலும் இப்ப ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறான். இங்க இவர் கூட இப்பொழுது 11 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களை போக விடுங்களே, நான் தான் சொல்லியாச்சு, என்ன தேடி வந்திருக்கேன், என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப நான் அந்த மலர்ச்சியோட ஒப்பு கொடுக்கிறேனே, இவங்களை அனுப்பிடுங்க, இவர்களை போக விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஹார்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவர் அந்த 11 பேரை தான் திங்க் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனசுல அந்த 11 பேர், அவருடைய சீசர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது.
ஹல்லேலூயா.
ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த இன்ஜூரியும் வரக்கூடாது, எந்த காயமும் வரக்கூடாது, சின்ன ட்ரபிள் கூட வரக்கூடாது. அவங்க அதே பேரணும்.
ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து அவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றாம் வசனம் வாசிக்கலாம்,
நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது.
நீர் எனக்கு தந்தையில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று சொல்லிய வேத வாக்கியம் நிறைவேறு. இதே வசனத்தை நீங்க வந்து 8 யோவான் 8:39 வாசிக்க முடியும், 17:12 வாசிக்க முடியும். இதே வசனத்தை 10:28, 17:12, 18:9, இந்த 3 வசனத்தில் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறதை பரம்பேத்துள்ள ஆண்டவர் இந்த கல்வரி சாப்பிட்டாக்களுக்கு யார் யார் வரணும்னு வச்சிருக்கிறார்களோ அவங்க வருவாங்க. நாங்க வர மாட்டோம், ஒன்னும் செய்ய முடியாது. நான் துரத்தல, நீங்களா போன ஒருத்த ஒரு சகோதரனாலும் சகோதரியாலும் நான் போறேன்னு சொன்னா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. அது அவனுடைய சுயாதீன சித்தம், அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, கல்வரி சேர்ந்த நாட்டு ஊழியத்தின் நிமித்தமாக எத்தனை பேர் மகிமையில வரணும்னு வச்சிருக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. அவங்க ஒன்றையும் நம்ம இழந்து போக முடியாது. கெட்டின் மகனாகி யூதாஸ் தான் கெட்டு போனாலும் அவரோடு இருந்த ஒருவனும் கெட்டு போகவில்லை. அந்த 11 பேர் அவங்க வந்து இழந்து போக முடியாது. அவங்க எலக்ட்ரிப்ல அவங்க விழுந்து போக முடியாது, தின்வாங்கி போக முடியாது. தற்காலிகமா நம்ம சோர்ந்து போகலாம், தற்காலிகமா பேசடி ஆகலாம், நிரந்தரமா நம்ம பேசடி ஆக முடியாது, நிரந்தரமா நம்ம சோர்ந்து போக முடியாது.
அதனால
பாருங்க, சீமோன் என்ன செய்தார் என்றால் பட்டயத்தை உருவி. 10 வாசிக்கலாம்,
அப்போது சீமோன் பேதுரு தன் இடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான்.
அங்கே சீமோன் பேதுரு உடனே தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் மல்கூசினுடைய காதை வெட்டிவிட்டான், வலது காதை வெட்டிவிட்டான். 4 சுவிசேஷத்திலும் எழுதியிருக்கு. ஒவ்வொரு சுவிசேஷங்களும் ரொம்ப ஒவ்வொரு விதமா எழுதியிருக்கிறாங்க. சிலர் சில குறிப்புகளை கொடுத்திருக்காங்க, சிலர் வந்து கொடுக்கல. மல்கூசுங்க பேர் வந்து இந்த யோவான் தான் சொல்றார், மற்ற 3 சுவிசேஷத்தும் சொல்லல. ஏன் வந்து அந்த பிரதான ஆசாரனுடைய பெயர் வேலைக்காரன் பெயர் மல்கூசுன்னு மற்ற யாரும் சொல்லலன்னா, யோவான் சுவிசேஷம் வந்து எருசலேம் நகரம் அழிஞ்ச பிறகு எழுதப்பட்டது. மற்ற சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா இதெல்லாம் வந்து எருசலேம் அழிவுக்கு முன்னால எழுதப்பட்டது. இதனால அந்த மல்கூசின் பேரை சொன்னா பேதருக்கு ஆபத்து. பேதர்கள் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. இதனால அந்த எஸ்ரேல் ரொம்ப லேட்டா தான் யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. அது கிறிஸ்தவனுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம் வந்து யோவான் சாமியன் யோவான் எழுந்த இந்த புஸ்தகம். அதனால்தான் அவர் மல்கூசுன்னு சொல்றாரு, மற்றவங்க பேர் தெரிஞ்சாலும் சொல்லல. பரவாயில்ல, ஆசாரிக்கு வேலைக்காரர் ஆசாரிய வேலைக்காரர் ஒருவனுடைய வலதுகாரை வெட்டினான் வெளியிருக்க வழிய. ஆனா யோவான் வந்து மல்கூசுன்னு சொல்றார், அவன் பெயர் மல்கூஸ். மல்கூசும் உயிரோடு இருக்கிறான், இந்த பேரும் உயிரோடு இருக்கிறான். யார் கட்டினாலும் கூட்டத்தில் தெரியாது, ஆனா சீசனுக்கு தெரியும், யோவானுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன் பேரை சொல்லிட்டா அவனுக்கு ஆபத்தாச்சு. இப்பொழுது எழுதியிருந்தால் மற்றவங்க லூக்காவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்கள், வெட்டுவோமான்னு கேட்கிறாங்க, வெட்டுவோமாங்கிறாங்க, ஆனா வெட்டல. இவன் வெட்டிட்டான், மற்றவங்க சொல்றாங்க கிரியலை காமிக்கல. உடனே கிரியலை எப்பொழுதுமே பேரில் உடனே கிரியலை காமிப்பான். லூக்கா 22:49 வாசிக்கலாம்.
அவரை சூழல் என்றவர்கள் நடக்கப் போவதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்.
பட்டயத்தினாலே வெட்டுவோமா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் என்ன பேரில் என்ன சொல்லுவார், 50:51 வாசிக்கலாம்.
அந்தபடி அவர்கள் ஒருவன் பிரதான ஆசிரியர் வேலைக்காரனை வலது காதல வெட்டினான். அப்போது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார்.
தேவர் வந்து வெட்டுவோமாங்கும்போது இவன் வெட்டிடுவான், உடனே ஸ்கிரீன்ல காமிச்சிருவான் அவர் கத்தர் அப்படின்னு யோவான் சொல்றான். ஆனா இவன் உடனே கடல்ல குதிச்சு நீச்சல் அடிச்சு வர்றான். என்னைக்குமே அவன் குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவான், யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். சிலர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யோசிக்க வேண்டியதுதான். அளவுக்கு மேல யோசித்தா என்ன பிரயோஜனம் இருக்கு, டக்குன்னு முடிவெடுக்காண்டாமா. இவன் உடனே முடிவு எடுத்துருவான், டக்குன்னு என்ன செய்யணும், பட்டயத்தை விரும்பி வெட்டினான். அவன் சொன்னார், அஞ்ச பட்டயம் இல்லாதவன் தன் வசனத்தை விரித்து ஒரு பட்டயத்தை வாங்க கடவன். அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறோம். அதனால இந்த பட்டயம் சொல்லும் பொழுது இவன் பட்டயம் தான், இருகுற கருக்குள்ள பட்டயம். ஹலலுயா. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை பட்டயத்தினால சாதிக்கிறதல்ல, உலகத்தின் அரசர்கள் பட்டயத்தினாலே சாதிப்பார்கள். ஒருத்தனை வெட்டி தான் அந்த ராஜ்யத்தை சாதிக்கும். ஆங்கிலேயர்கள் அப்படிதான் ராஜ்யத்தை சாதித்தார்கள். நம்ம நாட்டை ஆண்டவர்கள், உலகத்தை ஆண்டவர்கள் எல்லாருமே பட்டயத்தினாலும் தான் தங்களுடைய ராஜ்யத்தை சாதிச்சாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் பட்டயத்தினாலும் சாதிக்கப்படுதில்லை. யாரையும் கொன்று யாரையும் பலாத்காரத்தினால இதை அவங்களை கொலை செய்து அந்த ராஜ்யம் சாதி, தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினாலே சாதிக்கப்படுது. செவன் ஏஞ்சல்ஸ், ஹல்லேலூயா. இந்த செய்தியினாலதான், இந்த வார்த்தையினாலே வெளிப்பாட்டினால் என் சபையை இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து கிறிஸ்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை ஹார்ட்ல சாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கல, அது கூர்மையானது என்று நம்ம வந்து அந்த எப்ரவர் 4:12 வாசிக்கிறோம். இந்த பேரில் மல்கூசின் காதை வெட்டினான், அவன் தலையத்தான் குறி வச்சான், ஆனா வந்து அது வந்து காதல போய் மாட்டிச்சு. அவன் ஒரு பிஷர்மேன், பட்டயத்தை கையாண்டது கிடையாது. ஒரு போர் வீரன் பட்டயத்தை கையாளுவான், ஒரு பிஷர்மேன் கையாள தெரியாது. அதனால அவன் எப்பொழுதுமே மீனை இப்படிதான் வெட்டுவான். அந்த செதில வெட்டி 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 பழக்கம். மீன் கடைக்கு போனீங்கன்னா மீன்காரன் எப்படி வெட்டுறான்னு பாருங்க. அத மாதிரிதான் அவன் வெட்டி பழகிருக்கிறான். இதனால அவன் வந்து தலையை வெட்டணும்னு நினைக்கும் பொழுது இது இப்படி கொஞ்சம் சாய்ப்பா போயிட்டு, சாய்ப்பா போனதால கழுத்துல வெட்டாம அது காது வெட்டிட்டு. அவருக்கு பட்டயத்தை கையாள தெரியல. ஆனா வெந்ததோச நாளில பட்டயத்தை கையாள தெரியல. அவன் பட்டயத்தை கையாண்டான். வெந்ததோச நாளில் பசு தாய் பெறும்பொழுது பல பாசை பேசுறவர்கள் எல்லாரும் இஸ்லாமுக்கு வந்திருக்காங்க, பஸ் ஸ்டாப் பண்டிக்கு வந்திருக்காங்க. இது என்னமோ என்று எல்லாரும் அங்க பார்க்க வரும்பொழுது ஆயிரக்கணக்கானது வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவன் பட்டயத்தை கையாண்டான். எந்த பட்டயம்? இந்த பட்டயம். அந்த பட்டயம் கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தை அந்த பட்டயத்தை கையாளும் பொழுது அவன் வந்து 3000 பேர் இதயத்தை குத்திட்டான். 37:22.
இதேவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுரை மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
இதை இதயத்திலே குத்தப்பட்டவர்களா, இதை கேட்ட இதயத்திலே குத்தப்பட்டவர்களா. அல்ல, பட்டயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால் எதிரி வந்து பட்டயத்தோடு கூட யுத்தத்து பண்ண, ரெண்டு பட்டயம் கிளாஷ் ஆகும். இவனுடைய பட்டயமும் அவனுடைய பட்டயம் கிளாஷ் ஆகும் பொழுது எவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ முழு பலத்தோடு அவனுடைய ஹார்ட்டுக்கு நேரம் அப்படி குத்திடுவோம். அதான் பட்டயத்துக்கு பட்டயத்தை தைத்து செய்வது என்றால் எதிரியின் இதயத்துக்கு நேராக அப்படியே உள்ள ஊடுருவி போடுறது. கத்திய வச்சுட்டு வெட்டுற மாதிரி கிடையாது, மீனை வெட்டுற மாதிரி கிடையாது, நேரம் ஹார்ட்டுக்குள்ள அப்படி புகுத்திடுது. அன்னைக்கு அவன் பெந்தகோச நாளில் பிரசவம் பண்ணும்போது 3000 பேர் ஹார்ட்டுக்குள்ள புதுக்கி புகுத்திட்டான். ஹலலிய என்ன தேவனுடைய வார்த்தையின் பட்டயத்தினாலே 3000 பேர் இதயத்தில் குத்தப்பட்டவள் நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அப்பொழுது ஞான பரிசுத்தாவின் வரத்துக்கு அந்த இடத்துல 3000 பேர் அந்த ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூய்ய. மல்கூசுக்காக வெட்டின மாதிரி நம்ம வெட்டா இருந்தோம், பரிசுத்தாவி பெறக்குண்டால் அப்படி செஞ்சான். பரிசுத்தாவி பெற்ற பிறகு நம்ம ஜனங்களுடைய இதயத்துக்கு நேராக குத்த வேண்டும். என்ன மூட்ல இருக்கிறாங்க, என்ன அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு எது சொன்னா கரெக்டா இருக்கும், தப்பிக்க முடியாது, நேர இறக்கிட வேண்டியதுதான். ஆண்டவர் ஆதியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் அங்கெங்க வளர முடியாது, இதுதான் ட்ரூத். இங்க எங்க வளர முடியாது, எங்கெங்க சாத்து போக்கு சொல்ல முடியாது. ட்ரூத் இதுதான். பிலீவ் பண்ணா பிலீவ் பண்ணி பிலீவ் பண்ணா தப்போ, ஆனா உன்னுடைய கருத்துக்களை கொண்டு இங்க மேற்கொள்ள முடியாது. Don't exalt your own opinion above the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மேல உன் சொந்த கருத்தை உயர்த்தாத, உன் சொந்த கருத்துகள் எல்லாம் போயிருந்த பட்டயத்தினால ஊடுருவி குத்திடுவோம், அது தப்பிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையே சத்தியம்.
ஹல்லேலூயா.
அதாவது நான் தான் என்று சொன்ன அவர் காட்ங்கிறத குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க பரிசு அல்ல, அவர் காட், ஐ ஆம் ஹி என்று சொன்னானே எல்லாரும் கிரைஸ்ட் டிவைன் பவர் அதை செய்தது. ஹல்லேலூயா. ஒன்லி ஒன் பேர்ட், எந்த பக்தரும் கிடையாது, ஒன்லி ஒன் பேர்ட். அதுல எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அவர் ஃபோர்ஸா சொல்லியிருப்பார்னா அவங்க நேரம் பாதாளத்தில் எப்படியே விழுந்திருப்பாங்க. இங்க தரையில தான் விழுந்தாங்கன்னு போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லியிருந்தா நேரம் அவங்க பாதாளத்திலே போய் விழுந்திருப்பாங்க, ஹெல் ஃபயர்ல விழுந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னா உலகமே அணிஞ்சு போகும். இயேசு கிறிஸ்து சாதாரணமா நினைக்கிறாங்க உலகத்தின் மக்கள் வந்து தேவனை குறித்து அறிவில்லாத அஞ்ஞானிகள் அவிதமா நினைக்கிறார்கள். ஒரு நாளில பயந்து எனக்கு என்றால் சிங்காசிரி வீட்டிற்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியாந்த கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்மலைகளை பார்த்தும் இதற்குள் அந்த மலைகளை பார்த்து அந்த பர்வதங்களை பார்த்தும் நீங்க எங்க மேல விழுந்து சிங்காசிரி வீட்டிற்கிற அவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியாந்த கோபத்துக்கு மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லாரும் அவரை பார்த்து புலம்ப வேண்டிய சூழ்நிலை வரும், பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். Well, Jesus had put forth the full force of his strength. அப்படி அவர் செய்திருப்பார் என்றால் அந்த நேரத்தில் அவங்க பாதாளத்தில் போய் விழுந்திருப்பாங்க. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்க அவருடைய வார்த்தை மேல் ஏன் விசுவாசம் வைக்கக்கூடாது? நான் ஏன் அவருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கக்கூடாது? அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது? ஒவ்வொரு வேடை நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். நீங்க என்னதான தேடி நம்பிருக்கீங்க? யூ சீக் மீ, லெட் தீஸ் கோ தேர் வே, தட் தி சேயிங் மைட் பி ஃபுல்ஃபில்ட். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இவர்கள் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை, அவங்கள போக விடுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பேதுரு வந்து அந்த காதை கட்டினா ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சார். லூக்கா 22:51 வாசிங்க.
அப்போது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார்.
இதோ காதை எடுத்து அவனை, அந்த காது கீழே விழுந்துட்டு அப்படி வெட்டின, காது கீழே போய் விழுந்துட்டு மீன் செதுல வெட்டின மாதிரி வெட்டிட்டு ஆகாதா அப்படி அங்க போய் விழுது. உடனே இயேசு கிறிஸ்துவ குனிஞ்சி அந்த காதை எடுத்து இது அங்க வச்சார். ஹல்லேலூயா. காதை வெட்ட சொல்ல ரத்தம் தெரிச்சிருக்கும், அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாயிருக்கும், பக்கத்தில் வந்தவங்க மேலேயும் ரத்தம் கொஞ்சம் தெரிச்சிருக்கலாம். அதான் காது அங்கதே விழுது. இப்பொழுது என்ன செஞ்சார் என்றால் காதை எடுத்தங்க ஓட்டுங்க, இம்மட்டும் நிறுத்துங்கள் போது என்று சொல்லி காதை அமைஞ்சிருந்தால் இவன் மல்கூஸ் காதை தடவி பார்த்தா காது அங்க இருக்குது, காது போயிட்டு பார்த்தா காது அப்படியே இருக்குது. அவன் வீட்டுக்கு போயிருப்பான், இது அவன் டிரெஸ் எல்லாம் ரத்தமா இருந்திருக்கும், அதெல்லாம் கலத்தி போட்டுட்டு. என்ன ஒரு அற்புதம்! ஜெயசுடைய கடைசி அற்புதம், சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கடைசி அற்புதம், முதலாம் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக இருந்தது, கடைசி அற்புதம் மல்கூசுடைய காதை போட்டது. கொஞ்சம் கூட கண்ணாடியில பார்த்திருப்பான், ஏதாவது வித்தியாசம் இருக்கான், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. வெல்டிங் பண்ணா கூட அங்க வித்தியாசமா தெரியும். இத மறுகாத போல அப்படியே இருக்குது. ஆனா என்ன ஷேட்லாம் ரத்தமா இருக்கிறது, காதை வெட்டுனா வலி எடுத்துச்சு. ஆனா இப்ப வந்து அந்த காதல வலியும் இல்ல ஒண்ணும் இல்ல, அது என்ன சர்ஜரி! கிரேட் சர்ஜன் இயேசு கிறிஸ்து தான், கிரேட் சர்ஜன். அதனால அவர் என்ன சர்ஜன் பண்ணிருக்கிறாரு, எடுத்து அன்பான முகத்தோடு என்ன பார்த்து இப்படி காரை வச்சாரு, அவரை போல யாரும் இந்த நேரத்தில் செய்தவரை எப்படி சிறுவில் அறிய முடியும்? அவரா ஒப்பு கொடுக்காட்டும் செய்ய முடியாது. இவ்வளவு அற்புதம் செய்தவரை எப்படி சிறுவில் அறிய முடியும்? அவரால் இருந்து எஸ்கேப் பண்ண முடியாதா? அவர் சிலுவில மறைக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார். அதனால பேதற்காக வந்து அவர் காரை வெட்ட சொல்லாரு, எடுத்து ஒட்டலன்னா பேதற்காபத்து. அவரை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, பழி வாங்கியிருப்பாங்க. பாருங்க, அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இப்படி எல்லாத்தையுமே ஆண்டவர் மனசுல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. He still thinks of you and cares for you. இயேசு கிறிஸ்து உங்களை நினைக்கிறார்.
ஆமென்.
கர்த்தரே என்மேல் நினைவாயிருக்கிறார்.
ஹல்லேலூயா.
மனுஷங்க மறக்கல, ஆனா கர்த்தரே என்மேல் நினைவாயிருக்கிறார். நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, விரோதிகளால நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நம்ம மேல நினைவாயிருக்கிறார். என்னுடைய மகன் பல சிக்கல்ல மாட்டி இருக்கிறான், இது வந்து தப்பிக்க முடியாது, ஆனா இவனை நான் காப்பாற்றணும். ஹல்லேலூயா. நான் அவனை காப்பாத்துறேன், அவன் சிக்கல இருந்து விடுதலையாக்கேன், இவன் நெருக்கத்தில இருந்து அவர் விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாப்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்.
ஹல்லேலூயா.
ஆமென்.
ஆமென்.
அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இன்றைக்கு முன்முடி சூட்டுவார்கள், முள் உள்ள குத்தும், இத என்ன செய்ய என்றால் சாத்தையால அடிக்கப்படுவார். அது மாத்திரமல்ல, பாரமான சிலுவையை சுமக்க வேண்டும், தள்ளாடி சுமக்க வேண்டும். அங்கே கள்ளனோடு கூட சிலுவையில் அறையப்படுவார், ஆணிகளால கடாவப்பட்டு அவர் மறிக்க வேண்டியதாக வரும். இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தூக்கத்தில் இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க கவலைப்பட்டா அதையே தூங்க மாட்டீங்க. வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதவங்க, வாழ்க்கையை கவலைப்படன்னு சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க, இந்த உலக வாழ்க்கையை குறித்து புரிந்து கொள்ளாதவங்க தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. அந்த ஒரு உலகத்தில் கொண்டிருக்காரு, சும்மா உட்காரத்தா கொண்டிருக்கிறாரு. அந்தந்த நாளுக்கு அதுல பாடு போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன வேலை செஞ்சோம், இன்னைக்கு இந்த நாளை எப்படி பயன்படுத்தணும், இன்னைக்கு என்ன செய்யணும், அதுல எப்பவுமே நம்ம மனசு அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். என் மனைவி கொஞ்சம் பார்த்தமா இருக்கும், அதுக்கு பார்த்த காணாது, அவன் எழுந்திரும் உடனே. அவளுக்கு எல்லாம் இந்த வீட்டு வேலைகளே தான் மனசுல இருக்கும். கொஞ்ச நேரம் படத்துல அவள் தூங்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு எழுந்திருவா, அங்க போவா, இங்க போவா, அதுக்குள்ள இங்கெல்லாம் போயிருவா, இல்ல பார்த்தா மேல போயிருவா, அங்க பார்த்து திடீர்னு பார்த்தா அங்க. இது என்ன, மனசுல நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நிறைவேற்றின சோம்பலா இருக்கிறவங்க தூங்குவாங்க. வாழ்க்கையை பத்தி கவலை கிடையாது, லைஃபை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது, ஆழ்கிய ஜீவியத்தை குறிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால ஜோமனும் கிடையாது, தைவம் படிப்பதும் கிடையாது, நிர்விசாரமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையுமே சந்திக்கணும், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சூழலை மத்தியிலையும் நேரம் வந்து இவங்களை போடுங்க, இவங்களை போக விடுங்க, என்னதான் தேவைங்க, இவங்களை போடுங்க. அவருடைய சீசன் மேல தான் கரிசனையா இருக்கிறார், தன்னை பற்றி கவலைப்படல. ஹல்லேலூயா. இல்லா டீச்சர், அவர் தேவையை நேசித்தார், தேவைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, பழி வாங்கிடுவான், காதை அப்படியே ஒட்டிட்டு போயிருந்தா, எடுத்து ஒட்ட வைக்கிறார். இதோ அவர் நம்மை மகிமேல கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அவங்களை வந்து அவர் அந்த பெர்சிக்யூஷனுக்கு இடம் கொடுக்கல, அவங்களை ஏன் அவர் காப்பாற்றினார் என்றால், உயிர்த்தேர்வல் நடந்த பின்பு இவங்கெல்லாம் சாட்சி சொல்லணும். They might be witness of his resurrection. இது அவங்களும் கொண்டு போட்டுட்டு இருந்தாங்க, எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சாட்சி சொல்வதற்காக இது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் அவங்களை தட்டச்சு இருக்குது. அவங்களுக்கு அவங்களை கொண்டு திட்டம் இருக்கும் வரைக்கும் இது ஆண்டவரோட பெர்மிட் பண்ணல, சாத்தான பெர்மிட் பண்ணல. நீ என்னுடைய சீசன்ல டச் பண்ணாத, அவங்களை குறித்து நான் பர்பஸ் வைத்துக்கணும். உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை உற்பத்திருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்ததுக்காக. பசுத்தாவியை பெற்று அவங்க உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அவங்க மூலமாக அவருடைய பர்பஸ் நிறைவேற வேண்டும். அந்த பர்பஸ் இருக்கும் வரைக்கும் சாத்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் பெர்மிட் பண்ண மாட்டார். இப்போ அவர் பெர்மிட் பண்ணல. உபாகமத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, உபாகமம் 22:6 வாசிக்கலாம்.
வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை காத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்போது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும்.
உபாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருக்குது, அதுல முட்டை போட்டிருக்குது, அல்லது அது குஞ்சு பொறிச்சு இருக்குது. நீ போய் என்ன செய்யணும்? அந்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த குஞ்சுகளை எடுத்துக்கொள்ளலாம். தாய போக விட்டுரு, தாயையும் பிடிச்சுக்கிட்டு குஞ்சுகளையும் பிடிக்காத, அது நியாயம் கிடையாது. குஞ்சுகளை எடுத்துக்க, ஒரு 5 குஞ்சு அது பொறிச்சிருக்கலாம், நீ 5 குஞ்சு எடுத்துக்க. ஆனா தாய போக விட்டுரு, நீ தாயும் குஞ்சியும் எடுக்கக்கூடாது. நீ அப்படி செனி வந்து தாய போக விட்டுட்டு குஞ்சுகளை எடுத்துக்க, அப்படின்னா நீ நல்லா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இங்க எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர் இருக்காங்க, என்ன செய்ய, நீங்க என்ன பிடிச்சிட்டு போங்க, அவங்கள விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண முடியாது. அது டிவைன் லா. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா இட் இஸ் கான்ட்ரரி டு தி லா. இது வார்த்தைக்கு விரோதமானது. இட் இஸ் நாட் பாசிபிள் தட் தே ஷுட் ஃபால் ஆன் போத் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் பீப்புள். கிரைஸ்ட் அவருடைய பீப்புள். அதனால இன்னைக்கு கிறிஸ்துவும் அவருடைய ஜனங்களும் இப்ப வந்து தெரிஞ்சா கிறிஸ்து நான் இவங்களுக்காக மறிக்கிறேன், இவங்களை விட்டு. நம்முடைய பாவத்துக்கு கொஞ்சம் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மறித்ததால நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். அதை நினைவு கூட தான் ராபோஜனம். என்னுடைய பிளேஸ்ல அவர் மறித்தார். ரெண்டையும் நீங்க சாகடிக்க முடியாது. ஒன்ன விட்டுணும், ஒன்ன பாதுகாக்கும். அதே போல நான் வந்து இவங்களுக்காக மறிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். இது அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவங்களுக்கு ஜீவன், ஹலோ. இவங்களுக்கு விடுதலை, ஹலோ. ஹீ மஸ்ட் நாட் டேக் போத். தட் வாஸ் கான்ட்ரரி டு தி டிவைன் லா. ரெண்டு பேரையும் சாயிருக்க முடியாது. நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தனால நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
கிறைஸ்ட் மே டை, ஹிஸ் பீப்புள் என்றால் ஹிஸ் பீப்புள் மே லிவ். அவருடைய ஜனங்கள் ஜீவிக்க வேண்டும். ரெண்டு பேருமே சாயக்கூடாது. அதாவது அதனால என்ன போய் அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னது எவ்வளவுதான் இருக்குது. அவர் மீட்டின் பொருளாக, ரான்சம் பிரைஸ் ஆக ஒரு பையனை கட்டி வச்சுக்கிட்டு 500,000 தந்தா உங்க பையனை வந்து உயிரோட பார்க்கலாம், அல்லது பார்க்க முடியாது. நீங்க போலீஸ் தெரிவிச்சா அவதான் பையனை சாவடிச்சிருவோம். போலீஸுக்கு தெரிஞ்சுன்னா உடனே நீங்க போலீஸுக்கு சொல்லக்கூடாது. இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல கேளப்பாக்கம் அல்லது சோளிங்கர்ல இந்த இடத்துல இருக்கிறோம். சோளிங்கர் நல்ல இந்த இடத்துல இருக்குமா, அந்த இடத்துக்கு வந்துட்டு பணத்தோட வாங்க. பணத்தோட வந்த பையனை கூட்டிட்டு போலாம், அல்லது சாகடிச்சுதான் வந்து. அதுக்கு பேர் தான் ரான்சம் பிரைஸ். ரான்சம் பிரைஸ் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை மீட்டுக் கொள்வது. அதே போல கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்கு ரான்சம் பிரைஸ் செலுத்தினார், மீட்டிங் கிரெடிட் செலுத்தினார். அதுதான் அவருடைய பிளட். அவருடைய ஜீவன் இருக்கிறது. பிளட்ல ஜீவன் இருக்கிறது. ஆமே,
ஆமே.
அவர் என்ன சொல்லுகிறார் மத்திய விசேஷத்துல, நீங்க எப்படி செஞ்சேன்னா, நான் இப்பொழுது எங்களுடைய பிதாவை வேண்டிக் கொண்டார். இதை 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கத்தரை அனுப்புவாரே. 53 வாசிக்கலாம்.
நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா?
லேகியோன் என்று சொல்லும் பொழுது அது வந்து ரோம பட்டாளத்தில் லெஜியன் என்றால் 6000 சோல்ஜர்ஸ் அர்த்தம். 12 லெஜியன் 72000. நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் பல்லவத்திலிருந்து 72000 தூதர்கள் வருவாங்க. இங்க ஒரு மேக்சிமம் ஒரு 100 சோல்ஜர்ஸ் இருக்கலாம். 72000 தூதர்கள் வருவாங்களே, ஏன் நான் அப்படி செய்யல? நான் வந்து ரெடெம்ஷனுக்காக வந்திருக்கிறேன். மீட்பின் கரையத்தை செல்ல அப்படின்னா இந்த வேலை வைக்கலாம் எப்படி நிறைவேறும்? 54
அப்படி செய்வேன் ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்?
இந்த வேத வாக்கியம் நிறைவேறும். எப்படி உங்களுக்கு ரெடெம்ஷன் வரும்? நான் மீட்பின் கரையத்தை செலுத்த வந்திருக்கேன். அதுக்குத்தான் நான் வந்து ஆவியா இருந்த கத்தை வந்து இந்த மாம்சத்தில் வந்திருக்கிறேன், ரத்தத்தோடு வந்திருக்கிறேன், ரத்தத்தோடு மாம்சத்தோடு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் பலியாவதுக்காக ரத்தத்தை சிந்தித்து வந்திருக்கிறேன். அப்படியானால் இந்த வேத வாக்கியம் எப்படி, ஏசாயா 53 எப்படி நிறைவேறும்? அதனால நீங்க என்ன செய்யுங்க, இதோட மீட்பீங்க என்று இதை கத்தரங்க சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால எதற்காக இயேசு வந்த? ஹீ கேம் ஃபார் ரிடெம்ப்ஷன். ஹல்லேலூயா.
ஆமென்.
காலையில் சொன்னேன், இது நட்சத்திரங்களிலே அந்த வந்து ராசிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் ஸ்டோன்ல எழுதப்பட்டிருக்குது. சாம் சொன்னாரு, நீங்க 3வது பைபிள் வந்து பேப்பர்ல இருக்கு, உங்களுக்கு பின்னால்தான் அந்த பைபிள் படம் போட்டிருக்கு.
ஹல்லேலூயா.
அதுக்கு பார்த்தாம இங்க பயில் படம் போட்டு 3 பயில் இங்கே இருக்கு. 40% பண்றேன். அதுக்கு முன்னாலே இந்த படம் வரைஞ்சி வச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பைபிள், இது தேர்ட் பைபிள், அது செகண்ட் பைபிள். இங்கேயும் இந்த 3 படம் குறிக்குது. நான் இந்த படத்தை வரைய சொல்லல, நான் இந்த 2 படத்தை தான் வரைய சொன்னேன். அவரு தான் இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாரு. பாருங்க எவ்வளவு ஆக்சுவலா டேலியா இருக்கு, பைபிள் எவ்வளவு ட்ரூத்தா இருக்குது. மனுஷன் அவனுடைய உபதேசங்கள், அவனுடைய கொள்கைகள், அவனுடைய கட்சிகளும், அவனுடைய கோட்பாடுகளும் எல்லாம் அழிஞ்சு போகும். அதெல்லாம் வந்து வெறும் வந்து இருக்கு, அந்த தூசி குப்பை எல்லாம் அழிஞ்சு போய் இது
தேவண்டே
அழியாது. நம்ம நம்முடைய அசிபாரம் தேவண்டே பார்த்தீங்க மேலே இருக்கிறது, யாரும் சேக் பண்ண முடியாது. அசுகில்லாத ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறு? கிரியேஷன் ஃபார் ரிடெம்ப்ஷன். ஆண்டவர் இந்த கிரியேஷன் எது கொண்டார்? மீட்பை தருவதற்காக கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்பை வெளிப்படுத்துவதற்காக. அதனால ஒவ்வொரு கிரியேஷன்ல பார்த்தா அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் வச்சேதான் உண்டாக்கி இருக்கிறார். இந்த சிரிசீப்பை அவர் உண்டாக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிரிசீப்புகளையும், பாட்டனி லைஃப், அனிமல் லைஃப், பேட் லைஃப், எழுதிருந்தால் இந்த ஜியாலஜி, இந்த உலகம், இந்த பூமியினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாத்திலையுமே மீட்பின் திட்டம் இருக்குது. அப்போ அவர் மீட்டை மனசுல வச்சுதான் எல்லாத்தையுமே உண்டாக்கி இருக்கிறார். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? மனுஷன் என்ன சொல்லுவான், சாப்பிட்டு வர மனுஷன் விழுந்து போனா அதனால அவர் மனுஷனா வந்து மறிக்க வேண்டியது. மனுஷன் விழுந்து போலன்னா அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரத்தம் சேர்ந்த அவசியம் இல்லையே. இது வந்து சாபன உபதேசம், நம்ம உபதேசம் அப்படி இல்லை, பைபிள் டீச்சிங் அல்ல. இந்த ரெடெம்ஷன் வந்து வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் உண்டாக்கிறார். ஹலோ. ரெடெம்ஷனை வெளிப்படுத்துவதற்காக மனுஷனை வீழ்ச்சி அடைய அவர் அனுமதித்தார், பாவத்தை அனுமதித்தார். அவர் ரெடீமர் காமிக்கிறதுக்காக. ஹலோ. இன்னும் டீப்பா சொன்னா, உங்களையே உலகத்தில் கொண்டு வந்தார், என்னையே உலகத்தில் கொண்டு வந்தார். அவருடைய மீட்பை நாம்
பெறுகிறோம்.
உங்களை என்னை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார், ஏன் சிசித்தார்? டு ரிசீவ் ஹிஸ் ரிடெம்ப்ஷன். அதுதான் ஒன்லி பர்பஸ் அதுதான். நான் சம்பாதிக்கிறேன் அந்த மீட்பை பெறுவதுக்காக தான். அந்த மீட்புனா என்ன? அது நீ எப்படி நீ பெறுவதுக்காக தான் நீ உலகத்தில் கொண்டு வந்த. உலகத்தில் மனுஷனை கொண்டு வந்தது இந்த மீட்பை பெறுவதுக்கா? மனுஷன் என்ன செய்யறோம், நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், என்னால் அன்பி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் அனுமதிக்காதான் நீ எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தா, உலக தலைவராக இருந்தாலும் சரிதான், நான் பெர்மிஷ் பண்ணாதான் நீ செய்ய முடியும். உன் எதுக்காக உலகத்தில் கொண்டு வந்த? மீட்ட பெரும்படியா? அதை விட்டுட்டு நீ மத்த காரியம் எல்லாம் சாதிக்கிறேன்னு சொல்றியே. இன்னைக்கு ஒரு சிறு கூட்டம் மனசாட்டி தேவனுடைய சிந்தையை அறிந்திருக்கிறோம்.
ஆமென்.
ஆண்டவரே அந்த மீட்பை பெறும்படியாக. அதான் என்ன நினைவு கூறும்படி நான் வரும்பறைக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னார். இதுதான் ரெடெம்ப்ஷன், பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். இன்னைக்கு நம்ம அந்த மீட்பை பெற்றோம். எத்தனை பேர் மீட்பை? மீட்பை பெற்றவங்களுக்கு தான் இந்த ராப்போஜனம். மீட்பை பெறாதவங்களுக்கு ராப்போஜனம் அல்ல. அதனால் ஆண்டவரே அந்த மீட்பை எனக்கு தார். நான் பாவ ஜீவி எனக்கு வேண்டாம். என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய சுய புத்தியை விட்டு என்னை அப்புறப்படுத்தி நான் ரெடெம்ப்ஷனை பெற்றுக் கொள்ளட்டும். இதுல எல்லாமே இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. ஹீலிங் இருக்கிறது. இத ப்ராஸ்பரிட்டி இருக்கிறது. அங்கே பீஸ், இங்க சமாதானம், சந்தோஷம், எல்லா எட்டர்னிட்டி எல்லாமே இந்த பந்தியில இருக்கு. நான் வந்து இந்த ரெடெம்ப்ஷனை சம்பாதித்து இருக்கிறேன். நீ அதை பெரு. அதுக்காக தான் உலகத்தில் உன்னை பிறக்க வச்சேன். மற்றபடி நீ சாதிச்சுவேன், சம்பாதிச்சிருவேன், நான் எல்லாத்துக்கும் மேல வந்துடுவேன். இப்படி போட்டி போறதுக்காக உங்களை கொண்டு வரல. நான் தான் பெரிய பணக்காரன், நான் தான் பெரிய படிப்பாளி, எனக்கு தான் அதிக திறமை இருக்குது, எங்க பிள்ளைகளும் தான் அதிக படிச்சிருக்கு. இதுக்காக கொண்டு வரல. நாமளும் நம்முடைய குடும்பத்தாரும் மீட்பை பெற வேண்டும். நான் சம்பாதித்தேன். இந்த உலகத்தை உண்டாக்குறது ரெடெம்ப்ஷனுக்கு தான் உண்டாக்கி இருக்கிறேன். ரெடெம்ப்ஷன் என்னங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு தான். இப்ப நவ ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்ட்.
ஆமென்.
நம்மளா ஜெபம். நான் வணங்கால் படிட்டு கெத்செமனே தோட்டத்தில் தேவன் செய்த ரெண்டு அற்புதங்கள். அவர் காட் என்றே வெளிப்படுத்தும் பொழுது பின்னிட்டு விழுந்தார்கள். இது அவர் ரெடீமர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கு. நம்ம எவ்வளவு அருமையான நேசரை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு மீட்பை பெறும்படியாக எல்லாத்தையும் உண்டாக்கினார். நம்மளை உலகத்தில் உண்டாக்கின நோக்கமே அதுதான், ரெடெம்ப்ஷனை பெற வேண்டும். அவருடைய அச்சீவ்மெண்ட் நீங்க நான் தான். உலகத்தின் மக்கள் வந்து புல்லை போல அவங்க வந்து சுட்டரிக்கப்படுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை புல்லை போல இருக்கு. இன்று இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும். உலகத்து மனுஷனுடைய வாழ்க்கை இன்றில இருந்து நாளைக்கு ஆண்டவர் அடுப்பில் தூக்கி போட்டுருவார். ஒரு நாள் வாழ்க்கை தான். நம்ம எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் தந்திருக்கிறேன். நமக்கு ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்ட். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கத்தனைக்கு நான் ஜெபிக்கலாம். கோப்பாவே சோத்ரம் அண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்ரம். நீர் ஆண்டவரே எங்களுக்காக மீட்பை சம்பாதித்தி. இன்னைக்கு நாங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். கெத்செமனே பூங்காவில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவில் கதறி அழும் ஓசை, யத்திசை தானிக்கின்றது எங்கள் மனம் தீகைக்கின்றது, கண்கள் கலங்கிடுவே, கண்கள் கலங்கிடு, கல்வாரி அண்டை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுமே, கத்தரும் பாடுவை இப்போது நினைத்தா நெஞ்சிடுவே, கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுவே, கத்தரும் பாடுவை இப்போது நினைத்தால் நெஞ்சிடுவே, என்னையும் உம்மை போமாற்றிடுவே, ஜீவன் தந்திரந்து என்னையும் உம்மை போமாற்றிடுவே, ஜீவன் தந்திரந்து எங்கள் கரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்துவிட்டு நம்பி கரங்களில் ஏற்று என்றும் நடக்கும், கத்தர்கள் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கத்தரா இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் போல் நீங்கள் ஒரு பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எதன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தற்கு இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தின் அளவில் அபாத்திரமாய் போதன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போதன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலதீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத பிடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுவோம். ஆகையால் சென்சவர் நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
ஹல்லேலூயா. பாடலின் 349 ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலை அண்டினோர் ஆனந்தமே, இயேசு அன்னலை அண்டினோர் ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என்னே சார் மொழிந்தனரே. இந்த புவி என்னே சார் மொழிந்தனரே, சிக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்தேனும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலை அன்றினோர் ஆனந்தமே, இயேசு அன்னலை அன்றினோர் ஆனந்தமே. கர்த்தாவே நீரென்றன் காருண்ய கோட்டைய காரணமின்றி கலங்கேனேயான். கர்த்தாவே நீரென்றன் காருண்ய கோட்டைய காரணமின்றி கலங்கேனேயான். விசுவாச பேழையுமே லோகம் வந்திட செவியே சுகான் பிடித்தேடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலை அன்றினோர் ஆனந்தமே, இயேசு அன்னலை அன்றினோர் ஆனந்தமே. என்னுள்ளமே உள்ள சங்கலமே வினை கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. என்னுள்ளமே உள்ள சங்கலமே வினை கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. சியோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நம் செய்ய தீரம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே
நல்ல பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக ஈ விதமான ஒரு ஐக்கியத்தை தந்தக்கா சோத்திரம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு சோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாக, ஆதியிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, இந்த பூலகத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக சோத்திரம். உம்முடைய உயிர்த்தொழுகளை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக, எங்களுக்காக சம்பாதித்த அந்த மீட்பை பெறும்படியாக எங்களை நீர் வைத்திருப்பதற்காக சோத்ரம். உலகத்துக்கு எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறீர். எங்களை நீர் உங்களுடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உடைய ஜனங்களாக இருக்கிறோம். நீர் உங்களுடைய பிதாவாக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய குமாரர் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். நாட்டில் முழங்கால் பயிட்டுகிற அனைவரை ஆசிரியம், பந்தியில பங்கு பெற்ற அனைவரை ஆசிரியம், நாங்கள் ஏறெடுத்த காணிக்கை தசோபாவங்கள் மற்றும் விசேஷித்த காணிக்கைகள் எல்லாத்தையும் நீர் அங்கீகரிப்பீராக. இந்த ஊழியத்தை நீர் ஆசிரியர், இந்த புதிய மாதத்தை நீர் ஆசிரியப்பீராக. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக ஜீவிக்க எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைப்படுவ எல்லாவற்றையும் தருவீராக. எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை தருவீராக. இந்த ராத்திரி வேளையிலும் அந்த நம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதிலளிப்பீராக. தாழ்த்துகிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். Thank you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.